لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد علم العالمين وأشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين أمهات المؤمنين وعلى كل مسلم أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال ايضا ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عليما. قال نبينا محمد صلى الله عليه وسلم الانصار لا يحبهم الا مؤمن ولا يضعفهم الا منافق فمن احبهم احبه الله ومن ابعدهم ابعده الله. ரவாஹு முஸ்லிம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய சிறந்த மெய்ப்பொருளை அழிவிலாமணியை தெரிந்து முக்காலமும் உணர்ந்து பிறந்தவர் பிறந்த பல்லுயிரின் மனத்தள உறைந்து பிறப்பு இறப்பு என்று இல்லாத ஏகனை புகழ்ந்து எந்த கலைமறை முஹம்மது என்னும் காரணம் இல்லையாகில் உலகு விண் இரவி திங்கள் ஒளிவிடு கணஞ்சுவர்க்கம் மலை கடல் நதி பாதாளம் வானவர் ஜிப்ரீல் முதலாய் நிலையுற படைப்பதில்லை என அல்லாஹு ஜல்லஷானு தாலா நிகழ்த்தி சொன்னானோ அத்தகைய நற்குண பெட்டகத்தின் நானிலமாயுதித்த பொற்குண பேரரசர் பூமான் நபியரசர், மக்கத்து பேரரசர் மதினத்து இளவரசர், மூமின்களின் நெஞ்சத்திலே என்றென்றும் வீட்டிருக்கும் மாமன்னர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தீனுக்கு துணையாய் நின்ற குடும்பத்தினர்கள் உற்ற தோழர்கள் அவர்களை வழி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான நம் அனைவர்களின் மீதும் இன்ஷா அல்லாஹ் இனி தொடர்ந்து கியாமம் வரையிலும் அவர்களுடைய வழியை மொழியை போக்கை வாக்கை நம்பி அதனுடைய நெறியிலே நின்றிளங்கி அல்லாஹு தாயலாவுனுடைய தீனியத்தான வழியை மட்டும் தனது வாழ்க்கை என நம்பி ஏற்று செயல்பட்டு வாழக்கூடிய மூமினான அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அருட்கடாட்சங்களும் ரஹ்மத் என்னும் அருட்கொடைகளும் மஹ்பிரத் என்னும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். மரியாதைக்கும் மாண்புக்கும் உரியவர்களே, இன்றைய தினம் இந்த மஜ்லிஸ் நமக்கு ஒரு பாக்கியமிக்க மஜ்லிஸாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய நாட்டம் இல்லை என்றால் அவனுடைய இல்லத்திலே இங்கே வந்து நாம் இங்கே ஒன்றிணைந்து இருந்திருக்க மாட்டோம். பல்வேறு வேளைகளிலே திக்கு தெரியாதவர்களாக ஒருவர் முகம் பாராதவராக தனித்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸ் வழமையாக புகாரி ஷெரீஃபினுடைய விளக்க உரை நடக்கக்கூடிய மஜ்லிஸாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நான் வந்த நாளிலே அறிந்து மிகவும் மெச்சினேன், பாராட்டினேன்.
இங்கு ஒரு மௌலானா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை மொழியை விளக்கமாக சொல்லி நம் அவர்களுக்கு அதை விளங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு தௌஃபீக் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சில நாடுகளிலே நாம் சென்று பார்க்கும் பொழுது இத்தகைய தௌஃபீக்குகள் எல்லாம் இந்திய முஸ்லிம்களுக்கோ அல்லது தமிழக முஸ்லிம்களுக்கோ கொடுக்கப்படவில்லை. பார்க்கின்றோம், உழைக்கிறார்கள், ஒட்டகமாக உழைக்கிறார்கள், மாடாக உழைக்கிறார்கள். உழைப்பினுடைய தேக்கம் அவர்களிடத்திலே இருக்கிறதே தவிர தீனுடைய தாக்கம் அவர்களிடத்திலே இல்லை. பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், உழைப்பினுடைய கடுமை எங்களை அப்படியே கொண்டு போய் படுக்கையில் போட்டு விடுகிறது, மற்றவற்றுக்கு நாங்கள் நேரம் கொடுக்க முடியவில்லை என்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிம்களான நம் அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, தொழுகையிலே கண்ணும் கருத்துமாக இருப்பதும் எங்காவது மார்க்க விளக்கங்கள் சொல்லும் பொழுது காடி எடுத்துக்கொண்டு எத்தனை மைல் தூரத்தில் இருந்தாலும் வந்து சேருவதும், அதற்காக ஒரு சிரத்தை எடுப்பதும், அதற்காக அக்கறை கொண்டு இங்கே வந்து அமருவதும், இப்படிப்பட்ட வழமைகளை இங்கே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அனுபவித்துக் கொண்டிருப்பதெல்லாம் நிச்சயமாக ஒரு பாக்கியம்தான். அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ் இந்த நசீபை நமக்கு தரவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? இது மாபெரிய பாக்கியம், மாபெரும் நசீபு இது. ஏனென்றால் எல்லா செல்வங்களையும் எந்த இடத்திலும் அல்லது வேறு இடத்திலும் நாம் தேடிக்கொள்ள முடியும். கல்வி செல்வம், அதிலும் தீனியத்தான விளக்கங்களை நாம் அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது எங்கும் கிடைக்காது, எல்லா கடைகளிலும் கிடைக்காது, தெருவிலே நின்ற நண்பர்களோடு பேசும் பொழுது இது கிடைக்காது. நண்பர்களோடு பேசுகிறோம், குடும்பம் என்ன, வியாபாரம் என்ன, ஊரினுடைய சூழ்நிலைகள் என்ன பேசுகிறோம், ஆனால் தீனியத்தை பற்றி பேசுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அதற்கென்று ஒரு நேரத்தை எடுத்து நாம் இங்கே வந்தால்தான் இது நடக்கும், இதை கேட்க முடியும் என்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் புறப்பட்டு வந்துவிட்டால் நாம் அல்லாஹ்வுக்காக இங்கே வந்துவிட்டோம் என்றுதான் அர்த்தம். இங்கே நாம் அமர்ந்திருப்பது யாருக்காகவும் அல்ல, இங்கே நாம் இந்த கோட்டை மஸ்ஜிதில் அமர்ந்திருப்பது யாருக்காகவும் அல்ல, எந்த ராஜாங்கத்துக்கும் அல்ல, ராஜாவுக்கும் அல்ல, எந்த குடும்ப தலைவனுக்கும் அல்ல, அல்லது நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த முதலாளிக்கும் அல்ல. இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்றால் ஒன்றே ஒன்று அல்லாஹ்வுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவனை நினைத்தே நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாவை மட்டுமே மனதிலே சுமந்து கொண்டு நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வேறு எந்த கவலையுமே நமக்கு இல்லை, வேறு எந்த சிந்தனையுமே நமக்கு வரவில்லை. அல்லாஹ்வுடைய சிந்தனை, ரசூலினுடைய சிந்தனை, அந்த சிந்தனைக்காக மட்டும்தான் நாம் இங்கே இந்த பொழுதை கழித்துக் கொண்டு இருக்கின்றோம், இந்த பொழுதை பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம். நாளை கியாம நாளையிலே அல்லாஹு ஜல்லஷாலு தாலா பட்டியல் போட்டு நம்மை விசாரிப்பான். நம்மளுடைய முகவரி மட்டுமல்ல, நம்மளுடைய விளக்க வரிகளும் அல்லாஹு தாலாவுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நாளிலே நமது வாழ்க்கை காலண்டரை அல்லாஹு ஜல்லஷானு தாலா புரட்டுவான். இந்த தேதியிலே, இன்ன கிழமையிலே, இந்த நேரத்திலே அந்த வக்தை நீ எப்படி கழித்தாய், எப்படி அந்த நேரத்தை உனது வாழ்க்கையிலே பயன்படுத்தினாய் என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா கேட்கும் பொழுது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் நீங்கள்தான். நீங்கள் சொல்லுவீர்கள், யா அல்லாஹ், இந்த தேதியிலே இந்த நேரத்திலே உனக்காக கோட்டை மஸ்ஜிதிலே போய் அமர்ந்து உன்னுடைய தீனியத்தான உரைகளையும் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிமுறைகளையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களால் தெம்பாக சொல்ல முடியும், வேறு வேலைகளிலே ஈடுபட்டு இருப்பதை நாம் எடுத்துச் சொல்ல முடியுமா, அதற்கு அதிகாரம் இருக்கிறதா, ஆனால் இதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நாம் இறைவனிடத்திலே பேச முடியும். இந்த இடத்திலே உனக்காக நான் அமர்ந்திருந்தேன் அல்லாஹ், உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உட்கார்ந்திருந்தேன் அல்லாஹ், உன்னுடைய கலாம் ஷரீபினுடைய விளக்கத்தை கேட்பதற்காக அமர்ந்திருந்தேன் அல்லாஹ், உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிமுறை நடைமுறைகளை தெரிவதற்காக தெளிவதற்காக கேட்பதற்காக அமர்ந்திருந்தேன் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய உள்ளம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சிப்படும், எந்த அளவிற்கு சந்தோஷப்படும், ஆஹா எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்கினாயா, எனக்காக நடந்து வந்தாயா, எனக்காக கார் எடுத்து வந்தாயா, எனக்காக இத்தனை தூரத்தில் இருந்து வந்தாயா, சொர்க்கவாதி சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்கள் வழக்குகளை என்று நமக்காக சொல்ல மாட்டானா? நிச்சயம் சொல்லுவார், நிச்சயம் சொல்லுவார். ஏனென்றால் அவனுக்காக நாம் தியாகம் செய்திருக்கிறோம் இந்த நேரத்தை, அவனுக்காக புறப்பட்டு வந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில், அவனுக்காக இந்த நாளை நாம் ஒதுக்கி இருக்கின்றோம், அவனுக்காக இந்த நாளை ஒதுக்க வேண்டும் என்று சில நாட்கள் கனவு கண்டு இருக்கின்றோம், இதயத்திலே அதனுடைய எண்ணங்களை வரவழைத்து போட்டு நெஞ்சத்தை உருட்டி கொண்டு இருக்கின்றோம். வியாழக்கிழமை இஷாவிற்கு பின்பு கோட்டை மஸ்ஜித் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எத்தனை நாள் நமது நெஞ்சத்திலே குடிகொண்டு இருக்கும், கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது அல்லது நேற்றாவது அல்லது இன்றாவது அந்த எண்ணம் நெஞ்சத்திலே குடிகொண்டு இருக்கும் அல்லவா, அதற்கு கூட இனிப்பை தூவுவார்கள் மலக்குமார்கள். நமக்கு ஷரியத்து சொல்லுகிறது ஒரு எண்ணத்திற்கு கூட சவாபு இருக்கிறது என்று ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியா, ஒரு மனிதன் சாலையிலே போய்கொண்டு இருக்கிறான், ரோட்டிலே போய்கொண்டு இருக்கின்றான், ஒரு எளிய மனிதர் நம்மிடத்தில் வருகிறார், வந்து ஒரு உதவி கேட்கிறார், இன்ன உதவி வேண்டும் எனக்கு, இதிலே நான் நலிந்திருக்கிறேன், இந்த உதவி தேவைப்படுகிறது, இத்தனை பணம் எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது உடனே இறக்கப்பட்ட அந்த பணத்தை எடுத்து கொடுப்பதற்காக உடனடியாக பாக்கெட்டில் கையை விடும் பொழுது நமது ஜோபியில் 10 காசு கூட இல்லை. அவன் ஒரு 100 ரூபாய் கேட்கின்றான், கொடுத்துவிட வேண்டும், ஆஹா இந்த காரியத்திற்காகவா, அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுத்து விடுவோம் என்று பையிலே கைவிடும் பொழுது 10 காசு கூட இல்லை. ஆனால் அந்த நேரத்திலே அந்த சோப்பிலை கைவிட்ட மனிதனுக்கு மலக்குகள் என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? 100 ரூபாயை எடுத்து தர்மம் செய்த நன்மை எழுதுகிறார்கள். இது ஹதீஸினுடைய விளக்கம். ஒரு மனிதன் எதை செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டானோ அதற்கு அதனுடைய நன்மை எழுதப்பட்டு விடுகிறது, சவாபு கொடுக்கப்பட்டு விடுகிறது, அந்த சவாபு அவனுடைய வாழ்க்கையிலே உறுதியாகிவிட்டது. அவன் கொடுக்காவிட்டாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் எப்படி நன்மை, அவன் நினைத்தான் பாருங்கள், அவன் நினைத்தான் அல்லவா, இந்த நேரம் அவனுடைய பையிலே ஒரு 100 ரூபாய் இருந்தால் எடுத்து கொடுத்திருப்பான் தானே. இது இறைவனுக்கு தெரியாதா? இது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இந்த எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை போட்டவனும் அவன்தான், இந்த பையிலே 10 காசு கூட இல்லாமல் ஆக்கியவனும் அவன்தான். ஆகையினால் அவன் கொடுக்கிறான், இறைவன் கொடுத்ததை பற்றித்தான் கேட்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த மனிதனுக்கு எந்த சக்தியை கொடுத்தானோ அதை பற்றித்தான் கியாமத்த நாளிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்பான். எந்த சக்தியை, எந்த வலுவை, எந்த வல்லமையை, எந்த பரக்கத்தை, எந்த தௌலத்தை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அதை பற்றித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்த நாளிலே கேள்வியே கேட்பான். அவனுக்கு கொடுக்காத ஞானத்துகளை பற்றி கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். ஏனென்றால் அவனால் கேட்க முடியாது. முடியாதது என்பது சக்தி மாற்றமல்ல, கேட்க மாட்டான் என்பது பொருள். உதாரணமாக ஒரு கோமா வியாதியிலே ஒரு மனிதன் இருக்கிறான், கோமா வியாதியில இருந்தான், 2 வருஷம் 3 வருஷம் இருந்தான், வஃபாத் ஆகிவிட்டான், அதிலேயே மௌத் ஆகிவிட்டான். இதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை தினத்தில் அந்த மனிதனை எழுப்பி கொண்டு வரும் பொழுது, நீ 2 வருஷம் தொழுகாமல் இருந்தாயே, ஏன் தொழுகாமல் இருந்தாய் என்று அல்லாஹ் கேட்பானா? கேட்க மாட்டான். அந்த சக்தியை அல்லாஹ் கொடுக்கவில்லை, அந்த திறமையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனுக்கு 2 ஆண்டுகள் பிடுங்கிக் கொண்டான், எடுத்துக்கொண்டான். அந்த குவத்தை அவனிடத்தில் இல்லை. இறைவன் எதை கொடுக்கவில்லையோ அதை பற்றி கேட்க மாட்டான். அவன் எழுந்திருக்கும் பொழுது, நடமாடும் பொழுது, ஓடும் பொழுது, ஆடும் பொழுது, நன்றாக வாழும் பொழுது எதை செய்யவில்லையோ அதை பற்றித்தான் கேட்பான். அதே போல ஒரு பஞ்ச பக்கீர், எளிமை, மிஸ்கீன், ஃபகீர், அந்த மனிதன் கயாமத்து நாளிலே வரும்பொழுது நீ ஜக்காத்து கொடுத்தாயா, தர்மம் செய்தாயா என்று அல்லாஹ் கேட்பானா? கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அந்த கூவத்தை அந்த சக்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கவில்லை. வாரி வாரி வழங்கி கொடுக்கக்கூடிய செல்வ பறக்கத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதனால் அந்த அல்லாஹ் கேட்க மாட்டான். அதே போல ஒரு ஏழை மனிதனை, ஒரு மிஸ்கீனை பார்த்து ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றி விட்டாயா என்று அல்லாஹ் கேட்பானா? கேட்க மாட்டான். ஏனென்றால் அதனுடைய பொருளாதாரத்தை, அதனுடைய உடலாதாரத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்திருந்தால் மட்டுமே கேட்பான், கொடுக்கவில்லை கேட்க மாட்டான். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த வாய்ப்பை, எந்த சலுகையை, எந்த நியமத்தை மனிதனுக்கு கொடுத்தானோ அதை பற்றி மட்டும்தான் கேள்வி கணக்கு கேட்பான். இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கிறோம். நமக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சக்தியை கொடுத்தான். இந்த விளம்பரம் உங்களை வந்து சேர்ந்தது, இந்த நோட்டீஸை பார்த்தீர்கள். இப்படி ஒரு மார்க்க விளக்கம் நடக்கிறது, இந்த இடத்திலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள், வந்தீர்கள். வராதவர்களுக்கு கூட அல்லாஹ்வால் கேட்க முடியும். இப்படி ஒரு விளம்பரம் வந்தது, நோட்டீஸ் வந்தது, அந்த நேரத்திலே நீ ஏன் அதிலே போய் கலந்து கொள்ளவில்லை? இப்படி கூட அல்லாஹ்வால் கேட்க முடியும். இன்றைக்கு நாம் எல்லாம் வந்துவிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இது நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம். பாக்கியம் என்றால் செல்வம் மட்டும்தான் பாக்கியம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. காசு, பணம், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், கோமேதகம், மரகதம், பிளாட்டினம், இது மட்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வம் அல்ல. இதில் ஆபத்துகளும் இருக்கிறது, இதில் உயிர் போகக்கூடிய நிலைகளும் இருக்கிறது, இதில் கஷ்டம் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது, இதில் எத்தனையோ சிரமங்கள் இருக்கிறது. செல்வத்தை பார்த்து மட்டும் இது மாபெரிய செல்வம் என்று நாம் எண்ணிக்கொண்டு விடக்கூடாது. எத்தனையோ மக்கள் தொழுகிறார்கள், கேட்பார்கள், யா அல்லாஹ் எனது மிடுமையை போக்கு ரஹ்மானே, எனது வறுமையை போக்கிவிடு ரஹ்மானே, என்னுடைய கடனை அடைத்து விடு ரஹ்மானே. அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். வருடமெல்லாம் கேட்பான், அழுது அழுது கேட்பான், தொழுது தொழுது கேட்டிருப்பான். அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். ஏன்? சில மூமின்களுக்கு கூட அல்லாவின் மீது கோபம் உண்டு, அல்லாவை கடிந்து கொள்வார்கள். என்ன அவன் மூலம் ஒரு நேரம் கூட தொழுக போவதில்லை, ஒரு நேரம் கூட முட்டி விழுக மாட்டேங்கிறான். தொட்டதெல்லாம் துளங்குகிறது, கடைக்கு மேல் கடை திறக்கிறான், வீட்டுக்கு மேல் வீடு கட்டுகிறான், மாடிக்கு மேல் மாடி கட்டுகிறான், காட்டுக்கு மேல் காடு வாங்குகிறான், தோட்டம் வாங்குகிறான், துறவு வாங்குகிறான், நன்றாக இருக்கிறான். அவனது மனைவியை பார், ஒரு கடை அளவு நகைகளை சுமந்து செல்கிறான், நகைக்கடை போவது போல இருக்கிறது. இப்படிப்பட்ட நியமத்துகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொட்டி கொடுக்கின்றான் அவனுக்கு. ஆனால் அவன் ஒரு நேரம் கூட முட்டி விழுவதில்லை. ஏன் இப்படி கொடுக்கிறான்? ஏன் இப்படி அல்லாஹ் ஓரவஞ்சகம் செய்கிறான்? நமது மூமின்களுக்கு கூட அல்லாஹ்வின் மீது இப்படிப்பட்ட கோபங்கள் வரும், கேள்விகள் வரும். ஆனால் நான் அழுகிறேன், தொழுகிறேன், மன்றாடுகிறேன், கடன் கடனாகவே இருக்கிறது. எனது மகனை வெளிநாட்டுக்கு அனுப்ப அல்லாஹ் என்று 5 வருடம் கேட்கிறேன், அவன் இந்த கடையிலே சம்பளத்துக்குத்தான் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு கண்ணில்லையா? அவன் ஒரு நேரமாவது ஏறிட்டு பார்க்க வேண்டாமா? நாம் நினைக்கிறோம், நம்மிலே பலர் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய திட்டம் என்ன, அவனுடைய மறைபொருளான ஞானம் என்ன என்று நம்மால் அறிய முடியாது. எதை எதையோ கேட்பான் வாழ்க்கையிலே, கிடைக்காது, கொடுக்க மாட்டான், மௌத்தாகி விடுவோம். வாழ்க்கையெல்லாம் கேட்டது கிடைக்காமல் மௌத்தாகி விடுவோம். கியாமத்து நாளையிலே வருவோம். கியாமத்திலே சில மக்கள் வருவார்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய கேள்வி கணக்குகள் முடிந்தவுடன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவு போடுவான், மலக்குகளே இந்த அடியானை அழைத்து சென்று இந்த சொர்க்கத்திற்குள் நுழைய செய்யுங்கள், இந்த சொர்க்கத்தை காட்டுங்கள் என்று. உடனே இந்த அடியார்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அழைத்துச் செல்லப்படும் பொழுது இவர்கள் கனவிலும் நினையாத, இவர்கள் கற்பனைக்கும் எட்டாத பெரிய சொர்க்க மாளிகை அவர்களுக்கு காட்டப்படும். மூமின்களே, இதில் நுழையுங்கள், நிரந்தரமாக ஊழொளி காலமாக இதில் நீங்கள் இருங்கள் என்று அவர்களுக்கு மலக்குகள் சொல்லுவார்கள். அதிர்ந்து போவார்கள் அடியார்கள், அதிர்ந்து போவார்கள். யா அல்லாஹ், மலக்குகளே, இது எனக்காக கொடுக்கப்பட்ட சொர்க்கமாக இருக்காது, நீங்கள் விளக்கம் தவறி வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம். இந்த சொர்க்கமா, இந்த மாளிகையா, இந்த பழிக்கு மண்டபமா இருக்காது, எனக்காக உள்ளது. இந்த அளவிற்கு நான் அமல் செய்யவே இல்லை, எனக்கு உள்ள சொர்க்கமாக இது இருக்காது என்று அந்த மக்கள் மலக்கியல் இடத்தில் வாதிடுவார்கள். என்ன இது வம்பாகிவிட்டது என்று மலக்கியல் அந்த அடியார்களை பற்றி மீண்டும் அல்லாஹு தாலாவிடத்திலே அழைத்து வருவார்கள். அல்லாஹு தாலாவிடத்திலே அடியார்கள் வாதிடுவார்கள், யா அல்லாஹ், அது எங்களுக்குரிய சொர்க்கமா? அந்த அளவிற்கு நாங்கள் உன்னை வணங்கவில்லையே, உனக்கு அடிபணியவில்லையே, சாதாரணமாகத்தானே கொடுத்த அமல்களை செய்து கொண்டிருந்தோம் என்று. அப்பொழுது அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்லுவான், இது நீங்கள் வணங்கியதற்காக கொடுத்த பரிசு அல்ல, நீங்கள் வாழ்க்கையிலே அமல் செய்ததற்காக கிடைத்த கூலி அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னிடத்திலே ஒவ்வொரு தேவைகளை கேட்டுக் கொண்டிருந்தீர்களே, நினைவிருக்கிறதா? கண்ணீர் விட்டு அழுதீர்களே, நினைவிருக்கிறதா? எதை எதையோ கேட்டீர்களே, மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டீர்களே, தாய் தகப்பன் சுகமாக வேண்டும் என்று கேட்டீர்களே, பிள்ளை வெளிநாடு போக வேண்டும் என்று கேட்டீர்களே. உங்களது வாழ்க்கைகளை கேட்ட துவாக்களிலே பெரும்பாலானவைகள் கபூர் செய்யப்படாமலே நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன துவாவை நீங்கள் கேட்டீர்களோ அதை உடனடியாக கொடுப்பதற்கு எனக்கு வல்லமை இருக்கிறது, குதிரத் இருக்கிறது. அந்த நாடிலேயே நான் கொடுத்திருப்பேன், கொடுத்திருக்க முடியும். ஏன் கொடுக்கவில்லை? அதிலே உங்களுக்கு ஒரு ஆபத்து இருந்திருக்கலாம். எந்த செல்வத்தை நீங்கள் கேட்டீர்களோ அந்த செல்வத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தால் உங்கள் குடும்பத்திற்குள் பகை உண்டாகி இருக்கும். எந்த பரக்கத்தை நீங்கள் கேட்டீர்களோ அதை உங்களுக்கு கொடுத்திருந்தால் உங்களுக்கு கொலை குற்றம் கூட வந்திருக்கும். எந்த கடையை நீங்கள் கேட்டீர்களோ அந்த கடையை தந்திருந்தால் வியாபாரிகளுக்கு மத்தியிலே குழப்பங்கள் மறைந்திருக்கும். எந்த சொத்தை உங்களுடைய பாகமாக கேட்டீர்களோ அதை நான் அன்றைய தினத்திலே கொடுத்திருந்தால் அண்ணன் தம்பிக்குள் பகைமை உண்டாக இருக்கும். எந்த பெற்றோரை நீங்கள் சுகமாக்கி தா என்று கேட்டீர்களோ அவர்களை சுகமாக்கி கொடுத்ததன் பின்பு கூட அவர்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட வேண்டியது ஏற்பட்டிருக்கும். எந்த பிள்ளையை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பல்லாண்டுகள் கேட்டீர்களோ அவனை அனுப்பியிருந்தால் காலியாக, மூலியாக, கழுசிறையாக ஆகக்கூடிய உங்களுக்கு கெட்ட பெயரை சம்பாதிக்கக்கூடிய நிலை கூட ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட விளக்கங்களை அல்லாஹு ஜல்லஷானு தாலா கூறுவான். உங்களுக்கு அதை கொடுத்திருந்தால் அது ஆபத்தாகத்தான் இருந்திருக்கும். என்னால் கொடுக்க முடியாதா? முடியும். ஏன் கொடுக்கவில்லை? அதற்கு பதிலாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு துவாவையும் உலகத்திலே கபூல் செய்யாமல் கியாமத்திற்காக ஒதுக்கி வைத்து இன்றைக்கு கபூல் செய்திருக்கின்றேன். அந்த துவாவிற்காக இந்த மாளிகை, இந்த துவாவிற்காக இந்த தோட்டம், இந்த துவாவிற்காக இந்த சோலை, இந்த துவாவிற்காக இந்த பாலாறு, தேனாறு அனுபவியுங்கள். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லுவான். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் கதறி கண்ணீர் ஓடிப்பார்கள். அந்த மூமின்கள் கதறி கண்ணீர் ஓடிப்பார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களிலே கொஞ்ச நஞ்சம் கபூலாகி இருந்ததே, கபூலாக்கினாயே, கேட்டவுடன் சிலவற்றை கொடுத்தாயே, கேட்டவுடன் ஒரு மாதம் கழித்து, ஒரு வருடம் கழித்து கொடுத்தாயே, அதை கூட எங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாமே, அதற்கு பதிலாக இந்த மாளிகையிலே இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே இறைவா, ஏன் இறைவா கபூல் செய்தாய் இவைகளை எல்லாம் ரொம்ப போவார்கள். இப்படி அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவை நொந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் கூட நம்மில இருப்போம். இறைவனுடைய கட்டளை எது என்று தெரியாது, இறைவனுடைய ஞானம் எது என்று புரியாது, இறைவனுடைய தத்துவம், அவனுடைய மறை பொருள் என்னவென்று நமக்கு புரிய முடியாது. அத்தகைய நிலைக்காகத்தான் ஈமானிலேயே நமக்கு சொல்லப்பட்டது, லாபமோ நஷ்டமோ, நன்மையை தரக்கூடியவனும் சுகத்தை தரக்கூடியவனும் நோயை தரக்கூடியவனும் லாபத்தை தரக்கூடியவனும் நஷ்டத்தை தரக்கூடியவனும் எல்லாம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹு தஆலாவுடைய கையிலே தான் இருக்கிறது. அதை நாம் பொருந்திக் கொண்டால், அதை நாம் ஏற்றுக்கொண்டால், அதை நாம் ஒப்புக்கொண்டால் நாம் தான் பக்கா முஸ்லிம், நாம் தான் பக்கா முஸ்லிம். அத்தகைய நிலை நமக்கு மத்தியிலே உருவாக வேண்டும். இன்றைக்கு நமது நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹு ஜல்லஷானு தஆலா குர்ஆன் ஷரீபிலே கூறுகின்றான், வமன் யுத்இல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி தருவேன். ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, ஒரு தடவை அல்லாஹ் சொல்லவில்லை ஃபௌஸ் என்று, ஃபௌஸ் என்றால் வெற்றி, ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, மகத்தான வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று அல்லாஹு ஜலஷானஹு தஆலா சொல்கின்றான். மகத்தான வெற்றி தருகிறேன் என்று. அதே அல்லாஹ் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான், வமன் யஸ்ல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் லல்ல லலால முபீனா, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறுபட்டு தடம் புரண்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு மாபெரிய இழிவு காத்துக் கொண்டு இருக்கிறது என்று அல்லாஹு ஜலஷானஹு தஆலா சொல்கின்றான். நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு பக்கம் இப்படி ஆறுதல், மறுபக்கம் அப்படி எச்சரிக்கை. இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல், மூமின்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மன ஒத்தடம் இதுதான். மூமின்கள் பல வகையிலே ஏக்கம் கொண்டவர்கள், மூமின்கள் பல வகையிலே அல்லாஹ்வை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். மூமின்கள் அல்லாஹ் நமது செல்லப்பிள்ளை, நாம் கேட்பதெல்லாம் கொடுப்பான், ஐந்து நேரம் தொழுகிறோம், நோன்பு இருக்கிறோம், ஹஜ்ஜுக்கு சென்றோம், நினைத்தது நடக்கும் என்று நினைத்திருக்கக்கூடியவர்கள் நாம். ஆனால் நினைத்தது அன்றும் நடக்கலாம், பின்பும் நடக்கலாம். இது அல்லாஹு தஆலாவுடைய தத்துவம். இந்த தத்துவ ஞான பாட்டைகளை நமக்கு இந்த உலகத்திலே கொண்டு வந்து தந்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய வழிமுறை, அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய மொழி, அவர்களுடைய சொல் செயல் அனைத்தும் பொருந்தியதுதான் நபி வழி திரட்டான ஹதீஸ் ஷரீஃபுகள். இங்கே ஹதீஸ் ஷரீஃபுகளை வார வாரம் உங்களுக்கு மௌலானா அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்களே, நடந்து கொண்டிருக்கிறதே, அது என்ன? அது என்ன? மனிதனை வெற்றியடைய செய்யக்கூடிய ஒரு வழிபாதை, அது சாதாரணமானது அல்ல. ரசூலுல்லாஹ் அதை சொன்னார்கள், இதை சொன்னார்கள், அதை செய்ய சொன்னார்கள், இதை செய்ய சொன்னார்கள், இதுவெல்லாம் இந்த பரபரப்பான கணினி யுகத்திலே செய்து கொண்டிருக்க முடியுமா? இதற்கு நேரங்காலம் கிடைக்குமா? இதற்கெல்லாம் பதிலே கிடையாது. ஏனென்றால் இதுவெல்லாம் கேள்வியே கிடையாது. நமக்கு இன்றைக்கு அல்லாஹு ஜலஷானஹு தஆலா உலகத்திலே எத்தனை செல்வ பரக்கத்துகளை தந்திருக்கின்றான். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு ஜலஷானஹு தஆலா மனிதர்களின் மீது வைக்கும் பொழுது அவர்கள் கடைபிடிவதற்கு சக்தி உள்ள தன்மையிலே தான் வைத்திருக்கிறான். மேலும் இந்த குர்ஆனை மனித இனத்திற்கு அல்லாஹு ஜலஷானஹு தஆலா கொடுக்கும் பொழுது அவர்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், இந்த குர்ஆனுடைய தத்துவங்களை, இந்த குர்ஆனை மலையிலே இறக்கி வைத்தால் அது சுக்குநூறாக பொடி பொடியாக தூளாக ஆகிவிடும். மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தான் இந்த குர்ஆன் ஷரீஃபை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹு ஜலஷானஹு தஆலா கூறுகின்றான். குர்ஆனுடைய முதல் வரியே என்ன? குர்ஆனுடைய முதல் வாக்கியமே என்ன? அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன். இதுதான் தாலிகல் கிதாப், இது வேதம், என்னுடைய வேதம். லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது என்னுடைய வேதம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, நம்புங்கள். ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு, என்னை பயந்து நடந்தவர்களுக்கு, என்னை நம்பக்கூடியவர்களுக்கு இது பலனளிக்கும், நேர் வழி காட்டும். இதுதான் குர்ஆனை பத்தி அல்லாஹு தஆலா முதல் முதல்ல அறிமுகம் செய்கிறான் மனிதர்களுக்கு. குர்ஆனை திறந்தவொடனே இதுதான் வருது, சூரத்துல் பக்ரா அல்ஹம்து சூராவுக்கு அடுத்து இப்படித்தான் அறிமுகம் செய்து வைக்கிறான். இந்த அறிமுகத்துக்கு உள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிமுறையாக நிறுத்தி வைக்கிறார். நிறுத்தி வைக்கும் பொழுது அல்லாஹு ஜலஷானஹு தஆலா என்ன சொல்லுகிறான், என்னையும் எனது தூதரையும் பின்பற்றி நடந்தால் வெற்றி மேல் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹு ஜலஷானஹு தஆலா கூறுகின்றான். நம்பியவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்றும் சொல்லுகிறான். இன்றைக்கு உலக வரலாறுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரியவர்களே, நமது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வரலாறுகள் மட்டுமல்ல, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதற்கொண்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரையிலும் மட்டுமல்ல, இதற்கு பின்பும் இதற்கு இடைப்பட்ட நிலையிலும் வரலாறுகளை, உலக வரலாறுகளை எடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட நிலை இஸ்லாத்திற்கு ஆதாரமானதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு தோதுவானதாக, எப்படி குர்ஆனுக்கு தோதுவானதாக வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு உலக வரலாறிலே மிக 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 மிகைப்பட பேசக்கூடிய விஷயங்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக மிக அற்புதமாக காட்டப்படக்கூடிய விஷயங்கள் ரெண்டு விஷயம்தான். ரெண்டு விஷயம் மனித வாழ்க்கையிலே, உலகம் பிறந்ததிலிருந்து இன்றைய தேதி வரையிலும் இரண்டு விஷயங்கள் தான் உலகத்திலே ஆச்சரியமாக பேசப்படக்கூடியது. ஒன்று, ஃபிரௌனுடைய உடல் அவன் மௌத்தானதன் பின்பு தண்ணிக்குள்ளே கிடந்து பல வருஷம் கிடந்தும் அழுகாமல் அதை எடுத்து காப்பாற்றி இன்றளவும் நமக்கு பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடியது. இதனுடைய விரிவுக்கு நாம் செல்ல வேண்டாம். இரண்டாவது மாபெரிய விஷயம் என்ன தெரியுமா? உலக வரலாறிலே மனிதன் சந்திரனிலே கால் வைத்தது, மனிதன் சந்திர மண்டலத்திலே போய் இறங்கியது. இந்த இரண்டு விஷயத்தையும் தவிர ஒரு பெரிய விஷயம் உலக சரித்திரத்திலே நடந்தது கிடையாது. இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஃபிரௌனுடைய உடல் இத்தனை ஆண்டுகளாக அல்லாஹு தாலாவினால் இந்த நீரிலே மூழ்கடிக்கப்பட்டு பல வருஷத்திற்கு பின்பு எப்படி எடுக்கப்பட்டது? இதனுடைய வரலாறுகளை வரலாறு படித்தவர்கள் அல்லது மேலை நாட்டுடைய பழக்க வழக்கங்களில் உள்ளவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இருந்தது. மூசா நபிக்கும் ஃபிரௌனுக்கும் சம்பவம் நடந்தது. ஃபிரௌனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நைல்ல மூழ்கடித்து மௌத்தாக்கி விட்டான். எத்தனை வருஷம் ஆகிவிட்டது, எத்தனை வருஷம் ஆகிவிட்டது! அத்தனை வருஷத்திற்கும் பின்பு குர்ஆன் ஷரீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இறக்கப்பட்டது. இன்றைக்கு 1430 வருஷம் ஆகிறது. இந்த குர்ஆன் ஷரீப் இறக்கப்பட்டதற்கு பின்பும் கூட எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் உலகத்தில் தோன்றியிருக்கிறது, எத்தனையோ இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் கூட இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறது, எத்தனையோ ஹுசைன் சாம்ராஜ்யங்கள் தோன்றியிருக்கிறது, உதுமானிய சாம்ராஜ்யங்கள் தோன்றியிருக்கிறது, இப்படிப்பட்ட சாம்ராஜ்யங்கள் முகல் சாம்ராஜ்யங்கள் தோன்றியிருக்கிறது. 800 வருஷங்கள் உலகத்தை ஆண்டவர்கள் என்று சரித்திரம் பேசக்கூடிய நிலையிலே முஸ்லிம் மன்னர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மாபெரிய பொக்கிஷங்களாக சாம்ராஜ்யங்களை கொடுத்தான், மன்னாதி மன்னர்களாக ஆக்கி வைத்தான், ராஜாதி ராஜாக்களாக வாழ வைத்தான். அப்படிப்பட்டவர்களுக்கும் இதே குர்ஆன் தான் இருந்தது, இதே 30 ஜுசூ தான் இருந்தது, இதே 6666 ஆயத்துகள் தான் இருந்தது. அவர்களும் ஓதினார்கள், அவர்களும் உணர்ந்தார்கள். ஆனால் எந்த மன்னராவது, எந்த சாம்ராஜ்யமாவது, எந்த முஸ்லிம் ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்காவது ஃபிரௌனுடைய உடல் கடலிலே கிடக்கிறது என்று ஒரு நினைவுக்கு வந்துதான், ஃபிரௌனுடைய உடல் தண்ணீரிலே கிடக்கிறது, அதை நாள் கியாமத்து நாள் வரையிலும் காப்பாற்றி வைப்போம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே உறுதி சொல்லி இருக்கிறானே என்று யாராவது நினைத்து பார்த்தோமா? நினைத்து பார்த்தார்களா? ஆங்கிலேயர்கள் நினைத்து பார்த்தார்கள். ஆங்கிலேய சாம்ராஜ்யம் நினைத்து பார்த்தது. குர்ஆனிலே இப்படி ஒரு வரி வருகிறதே, ஃபிரௌனுடைய உடலை கியாம நாள் வரையிலும் நாம் பாதுகாப்போம், இதை உலக மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக வைப்போம் என்று வருகிறதே, ஆராய்ச்சி செய்யலாமே என்று ஒரு குழுவினர்கள் முனைந்தார்கள். அவர்களுக்குள்ளே எத்தனை எதிர்ப்பு தெரியுமா? அவர்களுக்குள்ளேயே எத்தனை போட்டிகள் தெரியுமா? வேண்டாம், இது எத்தனையோ பல நூற்றாண்டுகள் முடிந்துவிட்டது. ஒரு மனிதனுடைய உடலை போய் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இது என்ன விந்தை? இது என்ன முயற்சி? கோடான கோடி டாலர்களை இதற்காக செலவழிக்க வேண்டும் என்ற என்ன திட்டம் இது? எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அதனுடைய தலைமை கர்த்தா என்ன சொன்னார்? இது குவாம். அவர் முஸ்லிம் அல்ல, இருந்தாலும் சொன்னார் இது வந்து குர்ஆன், இறைவனுடைய வேதம், இறைவனுடைய வேதம் குர்ஆன் என்று. இதில் எந்த வரி வந்ததோ, எந்த வார்த்தை வந்ததோ அது சத்தியம், அது நிச்சயம். அவனுடைய ஈமான பாருங்க, அவருடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவர் களிமா சொல்லவில்லை, இருந்தாலும் கூட குர்ஆனை நம்புகிறார், இறைவனுடைய வேதம் என்று நம்புகிறார். நிச்சயம் இந்த பாடி இருக்கும், ஃபிரௌனுடைய உடல் இந்த நைலிலே கிடக்கும், வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை வைத்தான். இதுதான் ஹுதல்லில் முத்தத்தி, நம்பியவர்களுக்கு வெற்றி தரும் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே குரானிலே இந்த ஃபிரௌனுடைய உடலை கியாமத்து நாள் வரையிலும் பாதுகாப்போம் என்று உறுதியும் சொல்லப்பட்டிருக்கிறது. செலவழித்தார்கள், நம்பினார்கள், செலவழித்தார்கள், நம்பினார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள், நம்பினார்கள், வெற்றி கிடைத்தது. ஃபிரௌனுடைய உடலை முழுமையாக எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கும் உலக மக்கள் காணும் அளவிற்கு எகிப்து மியூசியத்திலே இன்றைக்கும் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் நீங்க குறிப்பிடுகிறேன் என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம், நிச்சயம், அதில் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழியிலே தான், இந்த நிலையிலே தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சட்டத்திட்டங்களை தந்திருக்கின்றான், நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து தந்திருக்கின்றான். ஒரு விஷயம் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழும் வரையிலும் சட்டத்திட்டங்களே கிடையாது. குரானின் மூலமாக எந்த சின்ன சட்டத்தையும் மூமின்களே, இது உங்களுக்கு கடமை, இதை செய்யுங்க, இது உங்களுக்கு ஹராம், இதை விடுங்க, எந்த சட்டமுமே கிடையாது. அறிவிப்புகள் ஆராய்ந்து பாருங்கள், உண்மை இதுதான், ஹக்கை நினைத்து பாருங்கள், இப்படியே அறிவுரைகளை சொல்லி சொல்லி கொண்டுதான் இருந்தது. மதினாவிற்கு போனதன் பின்புதான் சட்டங்கள் உருவாகியதாக சரித்திர வாயிலாக நாம் தெரிகின்றோம். இந்த அடிப்படையில் இரண்டாவது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம், மார்க் அடிப்படையிலே, சரித்திர அடிப்படையிலே, குரான் அடிப்படையிலே நமக்கு மாபெரிய அற்புதம் என்ன, மனிதன் சந்திர மண்டலத்திலே கால் வைத்தது. சந்திரனுக்கு போனார்கள் மனிதர்கள், முதல் முதலாக மூன்று பேர் போனார்கள், நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ் என்ற மூன்று பேர் போனார்கள். சந்திரனை கால் வைத்தார்கள், வெற்றி அடைந்தார்கள். சந்திரனிலே முதல் மனிதர் கால் வைத்த உடனே அவர் முதல் வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா, மர்ஹபன் யா அகலல் அருள். அவர் சொன்ன வார்த்தை இதுதான், மர்ஹபன் யா அகலல் அருள். உலக வாழ்க்கையிலே தேடி பாருங்கள், ரகசியமான மறைக்கப்பட்ட செய்திகளை தோண்டி தோண்டி எடுத்து பாருங்கள், அதில் என்ன நிறைந்திருக்கிறது. சரித்திரம், சம்பவம், ஷரியத் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அவர் சொன்னார், வாழ்த்துக்கள் சொன்னார், மர்ஹபன் யா அகலல் அருள், பூமியில் உள்ளவர்களே உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்றார். மர்ஹபா சொன்னார், காரியம் முடிந்தது, பூமிக்கு வந்து விட்டார்கள். வந்த அவர்களுக்குரிய சோதனைகள் எல்லாம் நீங்கியதன் பின்பு நிருபர்களுடைய ஒரு சந்திப்பு நடந்தது. அப்பொழுது சந்திக்கும் பொழுது ஒருவர் கேட்டார், நீங்கள் உங்களுடைய தாய் ஒரு இஸ்லாமிய தாய் அல்ல, உங்களுடைய தாய்மொழி அரபியும் அல்ல, நீங்கள் வாழ்ந்த நாடு அரபு பூமியும் அல்ல, நீங்கள் ஆராய்ச்சி செய்து போன ஒரு திட்டம் இஸ்லாமிய திட்டமும் அல்ல, இப்படி இருந்து நீங்கள் முதல் முதலாக சந்திரனிலே கால் வைத்த உடனே அரபியிலே வாழ்த்து சொன்னீர்களே, அதனுடைய தத்துவம் என்ன என்று கேட்டார்கள், அதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார்கள். ஆம்ஸ்டாங் இடத்திலே அவர் சொன்னார், எங்களுக்கு இதனுடைய விளக்க உரைகள், எங்களுக்கு இதனுடைய விளக்கங்களை எல்லாம் சொன்னது திருக்குறானிலே தான் முதல் மூலம், அதனுடைய மொழிகள், மொழிபெயர்ப்பான தப்சீர்கள், அதனுடைய விரிவுரைகள் தான் எங்களுக்கு பாடம், அதில இருந்துதான் எங்களுக்கு பாடம் படிக்கப்பட்டது, அதில இருந்துதான் எங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது, குரானிலே பூமியை வானத்தை சுற்றி பாருங்கள் என்று சொன்ன காரணத்தினால்தான் இந்த ஆராய்ச்சியை ஏற்பட்டது, அதற்குரிய நன்றி கடனுக்காக அந்த மொழிகளை நான் வாழ்த்து சொன்னேன் பூமியில் உள்ளவர்களுக்கு என்று சொன்னார்கள் என்றால், குரானிலே என்னங்க இருக்கிறது. இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம், குரான் என்ன, மூசா நபி சரித்திரம், ஈசா நபி சரித்திரம், ரசூல்லா வந்தாங்க போனாங்க, இதுதானே இருக்கு. நம்ருதனுடைய சரித்திரம், ஃபிரௌனுடைய சரித்திரம், இதுதான் நமக்கு தெரிகிறது. நம் அல்லாதவர்களுக்கு என்ன என்ன தெரிகிறது பார்த்தீர்களா? சந்திரனிலே கால் வைக்கலாம் என்று தெரிகிறது குரானை படித்தவுடனே. ஃபிரௌனுடைய உடல் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தாலும் அது அழுகாமல், சிதறாமல், சிந்தாமல் முழுமையாக இருக்கிறது. ஒரு சின்ன பொருள், நம்ம வீட்டில் மீன் தொட்டி வச்சு மீன் வளர்க்குறாங்க, மீன் தொட்டி வச்சு எவ்வளவு பாதுகாப்பா அந்த தண்ணியில மருந்து போட்டு அதற்குரிய தனி உணவை போட்டு மீனை வளர்க்கிறோம், பாதுகாப்பா செத்துருது. நம்ம வெளியூர் போயிட்டோம், திரும்ப வந்து மறுநாள் பார்க்கிறோம், அந்த மீனை அப்படி ஊதி உடஞ்சு செதறி போய் கிடக்கு. ஒரு மனிதர் தண்ணியில இருந்து மௌத்தாயிட்டார், எத்தனை நாளைக்கு பாடி தாங்கும்? தண்ணி குடிச்சிட்டு ஒரு நாள் இரண்டு நாள் அந்த ஜனாசா மிதந்துடும். அதை கண்டுபிடிக்காட்டா மறுநாள் வயிறு உடைஞ்சிரும், சிதஞ்சிரும், மீன் சாப்பிட்டுரும், எல்லாம் சாப்பிட்டுரும். கொஞ்ச நாள் சென்று அந்த எலும்பு கூடு கீழே தரைக்கு போயிடும், தரையில் உள்ள அந்த சகதியோ மண்ணோ மணலோ அதை தின்றுவிடும், காணாமல் போய்விடும். இதுதான் நியதி, இதுதான் இயற்கை, இப்படித்தான் இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தால இந்த ஃபிரௌனுடைய உடலை பல ஆண்டுகள் கழித்தும் அப்படியே வைத்திருக்கிறான் என்றால் இதை நாம் நம்ப வேண்டும் என்றுதான் சொன்னான். இது உங்களுக்கு ஒரு பாடமாக நான் வைத்திருப்பேன் என்றுதான் சொன்னான். நமக்கு அதுல பாடம் கிடைக்கலையே, நாம் அதுல பாடம் படிக்கலையே, இந்த குரான் மூலமா நம்ம பாடம் படிக்கலையே, இந்த குரானை மூடி மூடி வச்சு மொட்டை குரானத்தானே நம்ம படிச்சுட்டு படிச்சுட்டு போறோம், இதனுடைய விளக்கத்தை தெரியணும்னு நம்ம நினைக்கலையே. இந்த விளக்கத்தை தெரிய வேண்டும் என்று நினைத்தால்தான் நாம் பரிபூர்ணமான முஸ்லிம்களாக ஈமான்தாரிகளாக வாழ முடியும், இருக்க முடியும். இன்றைக்கு நமக்கு பரிபூர்ணமாக குரானுடைய விளக்கம் தெரிகிறதா? எத்தனை சூராக்களுக்கு நமக்கு விளக்கம் தெரியும்? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுகிறோம். இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குரானை இறக்கி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 1435 வருஷம் ஆகுது. ஆனா இதனுடைய அர்த்தம் இந்த 2009 தான் நம்மளுக்கு தெரியுது. 2009 தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிறோடைய அர்த்தம் இன்னைக்கு தான் தெரியுது. கன்றாவி, எத்தனை உலமாக்கள் இதனுடைய அர்த்தத்தை தத்துவத்தை சொல்லியிருப்பார்கள், எத்தனை பிரசங்கிகள் இதனுடைய விளக்கத்தை அர்த்தத்தை சொல்லியிருப்பார்கள், எத்தனை மேடைகளிலே முழங்கியிருப்பார்கள், எத்தனை தப்சீர்களிலே இதனுடைய அர்த்தம் வந்திருக்கும், எத்தனை ஜும்மாக்களிலே நாம் கேட்டிருப்போம், எத்தனை விளக்க உரைகளிலே மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய விளக்க உரைகளிலே நாம் கேட்டிருப்போம். அங்கெல்லாம் நமக்கு நினைக்கிறதுக்கு மதி இல்லை, அங்கே எல்லாம் இதனுடைய தத்துவத்தை புரிகிறதுக்கு நமக்கு கெதி இல்லை. ஆனால் இன்றைக்கு 2009 எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்ன ஒரு வார்த்தையை வைத்து இன்றைக்கு கூத்தடிக்கிறோம், கொண்டாடுகிறோம், சந்தோஷப்பட முடியுமா? எல்லா புகழும் இறைவனுக்கே என்றால் இது எப்ப பிறந்தது இந்த வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று எப்ப பிறந்தது? இதனுடைய அர்த்தத்தை நான் ஏன் நம்ம ஏன் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிறல? அதுல விருப்பம் இல்லை, அதுல ஈடுபாடு இல்லை, அதுல ரசனை இல்லை. ஏதோ ஒரு ரசனையில போய் ஏதோ ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்ச உடனே இன்றைக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு. லெட்டர் எழுதும் பொழுது புதுசா எழுதுறார், எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னப்பா இத்தனை நாளா லெட்டர் எழுதுன உன்னையும் காணா இன்னைக்கு எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்ற? ஆமா, சொன்னாங்கல்ல, வாங்கினாங்கல்ல, ரெண்டு ஆஸ்கர்ல எல்லா புகழும் இறைக்கன்னு சொன்னார்ல, எவனுக்கு துணிச்சல் வந்துச்சு, யாருக்கு அந்த தெம்பு வந்துச்சு? சொன்னார்ல ஏஆர் ரஹ்மான். கொஞ்சமாவது நம்ம வைக்கப்பட வேணாமா? ஒரு சந்தோஷம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு என்பதற்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 2009 வந்திருக்குன்னு சொன்னா நம்ம குரானை படிக்க விளங்க அதனுடைய தத்துவத்தை தாத்பரியத்தை தெரிய ஏன் முயற்சி பண்ணவில்லை? இன்றைக்கு ஊரிலே பார்க்கின்றோம் எத்தனை புத்தகங்கள் நமது அலமாரியிலே அடுக்கப்பட்டு இருக்கிறது, பெயரை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. எத்தனை மெகசின்கள், எத்தனை வீக்லி, எத்தனை மந்த்லி, எத்தனை ரசூசி உள்ளது, எத்தனை படங்கள் போட்டது, நம் பிள்ளை கேட்கும் என்பதற்காக வாங்கியிருக்கிறோம். ஒருத்தர் வந்து காடியை இடையில நிப்பாட்டிட்டு போய் ஒரு புத்தகம் வாங்குறாருங்க, ஊர்ல புத்தகம் வாங்குறார், மார்க்க புத்தகம் இல்ல, வாங்குறார் ஒரு வார புத்தகம். என்னப்பா இதுக்கு போய் நடு ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு போய் வாங்கி எடுத்துடுற அப்படின்னு கூட இருந்து கேட்கிறார். ஏய், லேசுப்பட்ட விஷயம் இல்லப்பா இது, இந்த புத்தகம் இல்லைனா என் மகன் வீட்டுக்குள்ள விட மாட்டான், இந்த வாரம் வார பத்திரிகை வந்து ஆகணும், சேரணும். சொல்லுகிறோமே, அந்த புத்தகத்தோடு சேர்ந்து நமது வீட்டில் எத்தனை தப்சீர்கள் இருக்கிறது, எத்தனை தர்ஜுமாக்கள் இருக்கிறது, எத்தனை மீடியாக்கள் மூலமாக பார்க்கக்கூடிய மார்க்க விஷயங்கள் இருக்கிறது. வெட்கப்பட வேண்டாமா ஈமான்தாரிகளை? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நமது வீட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது, அதில் எத்தனை இஸ்லாமிய நூல்கள் இருக்கிறது, யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இஸ்லாமிய இலக்கிய தமிழ் மாநாட்டுக்கு சென்னைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்தார். நாங்கள் உணவருந்து கொண்டிருந்தோம். கவிக்கு அப்துல் ரஹ்மான தேடி பிடித்து வந்து கை கொடுத்து அங்கே வந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் திருச்சி பெல் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் ஒரு பெரிய லைப்ரரி வைத்திருக்கிறேன். அந்த லைப்ரரியில உலக அறிஞர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் வைத்திருக்கிறேன். அதில் குறிப்பாக 1200 இஸ்லாமிய புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். 1200 இஸ்லாமிய புத்தகங்கள். தப்சீர் வைத்திருக்கிறேன், தருஜுமா வைத்திருக்கிறேன், ஹதீசுகள் வைத்திருக்கிறேன். யார் சொல்லுகிறார்? ஈமான் கொண்ட முஸ்லிம் சொல்லவில்லை. நாம் நெஞ்சத்தில் கை வைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் ஈமான்தாரி, இஸ்லாம், நம்முடைய பெயர் நமது ஜமாத்தில் இருக்கிறது, பேரடியில் இருக்கிறது, சொர்க்கத்திற்கு போயிட முடியுமா? இந்த ஜமாத்தினுடைய பட்டியலில் என் பெயர் இருக்கலாம், சொர்க்கத்தை திறந்து விடனா முடியுமா? போயிடுவோமா? நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த உணர்ச்சியெல்லாம் நமக்கு வரவில்லை என்றால், நாம் அடியிலே விதை போடும் பொழுதே உரமாக போடவில்லை. குழந்தைகளை பெற்றவுடனே குழந்தைகளாக வளர்க்கவில்லை, அதை பொம்மைகளாக வளர்க்க ஆரம்பித்து விட்டோம். குழந்தைகள் வளரும், குழந்தைகள் வளரும் பொழுது அவைகளை இஸ்லாமிய குழந்தையாக வளர்க்கவில்லை. ஏதோ நாளைக்கு சம்பாதித்து தருவான் என்ற ஆசை பேயிலை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அவன் எக்கேடுகிட்டு போனால் என்ன என்ற ஒரு நிலையை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆதிகாலத்து ராஜாக்கள் ராஜ குடும்பத்தில் எல்லாம் எப்படி குழந்தைகள் வளர்க்கப்பட்டன, அந்த தாய்தந்தையர்கள் எல்லாம் எப்படி வளர்த்தார்கள் என்று சரித்திரங்களை புரட்டி பாருங்கள். நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம், அல்லாஹ் செல்வத்தை குமிச்சிட்டா அவங்க எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் நடக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஈழ புத்தி நமது இஸ்லாமியர்களிடத்திலே கூட இருக்கிறது. அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்துட்டா, பரக்கத்தை கொடுத்துட்டா அவன் முஸ்லீமா இருக்க மாட்டான்ப்பா, தலையீழ நடப்பான், எல்லாருமா நடப்பான். அல்லாஹ் ஒருவன் கையில ராஜாங்கத்தை கொடுத்துட்டா அவன் தொழுகவே மாட்டான். இப்படியெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். எத்தனை ராஜாக்கள் வடிமார்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் சரித்திரம் தெரியுமா? திப்பு சுல்தான் சரித்திரம் தெரியுமா? புலிக்கு நிகரானவர். ஒரு தடவை திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலி அரச சபையில் பேசிக்கிட்டு இருக்கார். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நகைச்சுவை நேரம்னு ஒன்று வச்சிருப்பாங்க அரச சபையில். அப்ப எல்லா சட்டத்திட்டங்களையும் எல்லாம் சொன்னதுக்கு பின்னாலே அந்த நகைச்சுவை நேரம் வந்தது. அப்ப ஒரு அதிகாரி கேட்டார் ஹைதர் அலிட்ட, பாதுஷா அவர்களே, உங்களுடைய பிள்ளை திப்பு ரொம்ப பராக்கிரமசாலி, பெரிய மாவீரன் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். உண்மைதான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சந்தேகம் இல்லை. இதே பராக்கிரமசாலி ஒரு புலியை அடக்கி விடுவாரா? சொல்லுங்கள் பாதுஷா, உங்களது மகன் ஒரு புலியை அடக்கி விடுவாரா என்று கேட்கிறார்கள். ஹைதர் அலி அப்படி திக்பிரமை பிடிச்சிருச்சு. அவருக்கு என்ன பதில் சொல்லுவாரு? தன்னுடைய மகன் புலியை அடக்கிடுவார்னு எப்படி இவரால் சொல்ல முடியும்? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பதில் சொல்றேன். ஹைதர் அலி வீட்டுக்கு வந்துட்டார், அரண்மனைக்கு வந்துட்டார். அரண்மனைக்குள்ள நுழையும் பொழுது முக சோர்வா வர்றார். சோர்வா வரும்பொழுது மனைவி ஃபஹ்ருநிசா பார்க்கிறாங்க. என்ன, என்றைக்குமே பாதுஷா ரொம்ப குதூகலத்தோட நிமிர்ந்து பீடு நிற போட்டுட்டு வருவார், இன்னைக்கு கூணி குறுகி வர்றாரே என்னன்னு ஃபஹ்ருநிசா கேட்கிறாங்க. என்ன பாதுஷா அவர்களே, என்ன சஞ்சலமா, சச்சரவா, எதுவும் பிரச்சனையா, அரசவையில் என்னும் குழப்பமா? இல்லை இல்லை, ஒண்ணுமே இல்லை. விறுவிறுந்து போனார், ஆடை ஆபரணங்களை கலட்டினார், வச்சார். அமைதியா போய் மனைவி பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவொடனே மீண்டும் கேட்டாங்க, என்ன பாதுஷா சொல்லுங்களேன், ஏன் இந்த கவலை ரேகை உங்களுடைய முகத்தில் ஓடுது கேட்டாங்க. அப்பொழுது பாதுஷா சொன்னாங்க, இல்ல இன்னைக்கு அரசபையில் என்ற ஒருவர் ஒரு அதிகாரி ஒரு கேள்வி கேட்டாங்க, அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியல, அந்த வெக்கத்தில் நான் வந்திருக்கேன் அப்படின்னா. என்ன கேட்டாங்க? உன் மகன் வந்து புளிய அடக்கிடுவாரான்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லல, நாளைக்கு சொல்றேன்னு வந்துட்டேன். அடக்குவான் என்று சொல்ல வேண்டியதுதானே, எனது மகன் புலியை அடக்குவான் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதுதானே, ஏன் மௌனமாக வந்தீர்கள்? என்றார்கள் ஃபக்ரு நிசா. நான் எப்படி சொல்லுவேன், அவன் அடக்குவான் என்று எனக்கு என்ன தெரியும், எந்த தைரியத்திலே சொல்லுவேன், எந்த உறுதியிலே நான் சொல்வேன் என்றார்கள் ஹைதர் அலி அவர்கள். ஃபக்ரு நிசா சொன்னார்கள், அடக்குவான் எனக்கு தெரியும், அந்த வல்லமை அந்த குவத் என்னுடைய திப்பு இடத்தில் இருக்கிறது. எப்படி அடக்குவான் தெரியுமா, எந்த ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் தெரியுமா, ஒவ்வொரு முறையும் திப்புவை நான் எடுத்து பால் ஊட்டும் பொழுது அமுதூட்டும் பொழுது அவன் அழுகிற நேரம் தெரியும். இதற்குத்தான் அழுகிறான், அமுதுக்குத்தான் அழுகிறான், பசியால் தான் அழுகிறான் என்று எனக்கு தெரியும். உடனடியாக எழுந்து சென்று நான் உது செய்வேன். உது செய்துவிட்டு எனது மகனை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மாறிலே அணைத்து பால் கொடுப்பேன். இந்த பிஸ்மைக்கு சக்தி இருக்குமானால் எனது மகன் புலியை அடக்குவான் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஈமான், ஆண் ஜாதி நமக்கு இருக்காங்க, ஒரு பிஸ்மைக்கு அவங்க கற்பித்த தத்துவம், ஒரு பிஸ்மில்லாவுக்கு அவங்க கொண்டிருந்த ஈமான் நமக்கு இருக்கா, நினைத்து பார்க்கணும். எப்படி புள்ள இஸ்லாமா வரும், எப்படி முழுமையான இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறோம், எப்படி அவனை முஸ்லீமா வளர்க்க முடியும், நம்மிடத்தில் ஒழுக்கம் இல்லையே, டிவி பார்த்து கொண்டு பால் போத்தல அவன் கையில் ரெண்டு கையை போட்டு ஒரு பச்சை பிள்ளைங்க எத்தனையோ வீட்டில் பார்க்கிறோம், பால் பாட்டில ரெண்டு கையும் பச்சை பிள்ளையினுடைய ரெண்டு கையும் பிடிச்ச அந்த பால் போத்தல பிடிச்ச குடிக்க பழக்கி கொடுக்குறாங்க. ஏன், அவனா குடிச்சுக்கிட்டே இவங்களுக்கு வேலை இருக்கு, பிஸ்மிகளை சொல்றதில்லை. பால் ஊட்டும் பொழுதே பிசுமை சொன்னால்தானே புலியை அடக்கக்கூடிய சக்தி இருக்கும் என்று அந்த ராஜாத்திக்கு தெரிந்தது, அந்த பேர அரசிக்கு தெரிந்தது. நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் செல்வ பறக்கத்தை கொடுத்துட்டா ஈமானம் இழந்துருவாங்க, எப்படி எப்படி இல்லாம போயிருவாங்க, அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ நம்மளுக்கு தெரியலங்க. ராஜாக்கள் எப்படி எப்படா வாழ்ந்திருப்பாங்க, ஒரு இக்கு வச்சு பேசுறோம், எப்படி இல்லாம வாழ்ந்திருப்பாங்க, அப்படின்னா என்ன ஒழுக்கம் கிட்டதனமா வாழ்ந்திருப்பாங்களாம், நினைத்து பார்க்க வேண்டும், சரித்திரத்தை நோண்டி பார்க்க வேண்டும். நாம் சும்மா மேலோட்டமா அவன் வேண்டு பேசக்கூடாது. எந்தெந்த சரித்திரங்களிலே எந்தெந்த சத்திய வரலாறுகளை மூமின்கள் படைத்தார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை. இங்கே இருக்கிறது ஈமான், இன்றைக்கு எங்கே இருக்கிறது ஈமான், நமது மாதர்களிடத்தில் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா, மனைவிக்கு பணி செய்ய பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாசம் இருக்கிறதா, பெற்ற பிள்ளைகளை ஒழுக்கத்துடன் மார்க்க அடிப்படையிலே வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கிறதா, நமது இல்லத்திலே பயிற்சி இருக்கிறதா. ஹலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார், ஒரு வாலிபரை கூட்டிட்டு வந்தார். வந்து சொன்னார், ஹலீஃபா அவர்களே, இவன் என் மகன், இவன் என்னை திட்டுறான், அடிக்கிறான், மிதிக்கிறான், என்னை கண்டபடி ஏசுறான், என்னுடைய சொல்ல கேட்கறதில்லை, உபதேசம் செய்யுங்க. நான் சரி என்னப்பா உன்னுடைய தந்தை இப்படி புகார் சொல்றாரே, என்ன விஷயம் கேட்டாங்க. இந்த வாலிபர் சொல்றாரு, அவர் சொல்றது கலிபா அவர்களை கேட்டுக்குங்க, ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க, என்னப்பா சொல்றேன் கேட்டாங்க. அப்ப இவர் சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க குழந்தை வளர்ப்பை பத்தி, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவருக்கு ஒரு நல்ல பெயரை வையுங்கள் என்று சொல்லியிருக்கான். அவரு மார்க்க விஷயத்தை தெரியும் அளவுக்கு கல்வி ஞானத்தை ஊட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் வயதுக்கு வந்துவிட்டால், பருவ வயதை அடைந்து விட்டால், சாலிஹான ஜோடியை கொண்டு அவர்களுக்கு மனம் கொடுத்து வையுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னுடைய தந்தை என்ன செஞ்சாரு, எனக்கு எப்படி பேர் வச்சிருக்காரு தெரியுமா, நல்ல பேர் வைக்கல, அந்த மலத்தில் ஊறக்கூடிய ஒரு வண்டனுடைய பேர் அது அழகா இருக்குன்னு எனக்கு வச்சார். மலத்தை சாப்பிட்டுக்கிட்டு அதுல ஊறக்கூடிய அரிக்கக்கூடிய அந்த புழுப்பூச்சி ஒரு வண்டுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் அதனுடைய வார்த்தை அழகா இருக்குன்னு எனக்கு வச்சுட்டார். இன்னைக்கு நம்ம வைக்கிறோம்ல கிரிக்கெட் வீரன் பேரையும் எவனும் இல்லாம பேரையும் வைக்கிறோம்ல, அப்படித்தானே இருக்கும், அப்படின்னு சிலர் அப்படி இருந்திருப்பாங்க போல தெரியும். அந்த வண்டனுடைய பேர் அழகா இருக்கு எனக்கு வச்சிருக்கார். இரண்டாவது, இதுவரையிலும் அல்லாஹ்வே ரசூலை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவிற்கு, மார்க்கத்தினுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னை மதரசாவுக்கு அனுப்பி கல்வி கற்கவே வைக்கல என்னுடைய தகப்பன். எனக்கு வயசாயிருச்சு வாலிபன், உன்னை எனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கல. இப்படியெல்லாம் இவருடைய கடமையெல்லாம் விட்டுட்டு என்னை மட்டும் வந்து குறை சொன்னார்டா, ஹலீபாவை நீங்களே கேட்டுங்கன்றார். உமர் ரலியல்லாஹு கோபம், முகமெல்லாம் செவந்திருச்சான், அப்படி தாடியெல்லாம் நடுக்குது ஆடுதான். கோபித்து அந்த தந்தையை கூப்பிட்டா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா கேட்டார். தலைகவிழ்ந்திருந்தார். முதல்ல கூட்டிட்டு போங்க, அவருடைய பேரை மாத்தி அழகிய திருநாமம் சூட்டுங்க, அவர் மார்க்க கல்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு கலைக்கூடத்தில் சேர்த்து அதற்கு வழிமுறை செய்யுங்க, அவருக்கு ஒரு சாலிஹான பெண்ணை பிடித்து நிக்கா செய்யுங்க சொன்னாங்க. அதோட போயிட்டாங்க. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை மட்டும் குறை சொல்வதில் அர்த்தமில்லை. நம்ம இன்றைக்கு எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம், நாளை இஸ்லாமிய குழந்தையாக அது எப்படி வாழும் வளரும், அவன் ஒரு பெண்ணை கட்டிக்கொண்டால் அவன் எப்படி அந்த மனைவிக்கு பணிவிடை செய்வான், தேவையானவற்றை கொடுப்பான். ஆரம்ப கல்வி சரியில்லை, ஆரம்பத்திலே கல்வி இல்லை. அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம், மலல் மீது கட்டப்பட்ட மாளிகை எத்தனை நாளைக்கு இருக்கும், எத்தனை நாளைக்கு இருக்கும் அஸ்திவாரம் இல்லாதது. இப்படித்தான் போய்கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நமது சமுதாய மக்களுடைய நிலைமைகள், நிலவரங்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை, எத்தனையோ பேர் எப்படி இல்லாமல் வாழ்ந்து விட்டார்கள். இன்றைக்கு டெல்லி ஜும்மா மசித் இருக்கிறது, டெல்லி ஜும்மா மசித் இருக்கிறதே உலகத்திலே ரொம்ப உயரமானதுன்னு சொல்றான். அப்ப கட்டும் பொழுதே அது எப்படிப்பட்ட நிலையில கட்டப்பட்டது தெரியுமா, மன்னர் ஷாஜஹான், மன்னர் ஷாஜஹானை பற்றி நான் பேசும் பொழுது அவர் பெரிய ஆடம்பர பேர்வழிப்பா, ரோஜா பூவை நெஞ்சில சுத்தாம அவர் வரவே மாட்டார், அவ்வளவு ஆடம்பர பேர்வழி அவர் வாழக்கூடிய காலத்திலே பேசப்பட்ட பேச்சுக்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில மன்னர் ஷாஜஹான் தான் தாஜ்மஹால மும்தாஜுக்காக கட்டினார், அது ஒரு ஆடம்பரம் என்று அவர் அவர் தலையில ஒரு பேர். இதே மன்னர் ஷாஜஹான் தான் டெல்லி ஜும்மா மசிதியை கட்டினார். எந்த தாஜ்மஹால எந்த ஷாஜஹான் கட்டினாரோ, பளிங்கு மண்டபத்தை கட்டினாரோ, அதே ஷாஜஹான் தான் டெல்லி ஜும்மா மசிதியும் கட்டினார். அந்த ஜும்மா மசிதியை கட்டும் பொழுது கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கு. ஷாஜஹான் வர்றார், பார்க்கிறார், சுத்தி சுத்தி பார்க்கிறார், சரி கட்டுங்க, போயிடுறார். இப்படி பல நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரிகள் கேட்டாங்க, பாதுஷா அவர்களே, பிரஸ்மட்டம் ரொம்ப உயர்ந்துருச்சு, தலை ரொம்ப மேல வந்துருச்சு, இதோட கட்டுமான பணிகளை கதவு கதவுலாம் வச்சு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போகட்டும், மேலே எழுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்படி பல நாட்கள் அதிகாரிகளுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன பாதுஷா அவர்கள் என்ன நினைத்து இப்படி செய்கிறார் என்று தெரியவில்லையே, கட்டிடம் உயர 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 ஒரு மனிதனுக்கு மேலே போய் கொண்டிருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாள் முடிவாக வந்தார் மன்னர், வந்ததோடு ஏறிட்டு பார்த்தால் ரொம்ப உயரமா இருக்கு, ரொம்ப ரொம்ப உயரமா போயிருச்சு பிரஸ் மட்டும் பார்த்தார்கள். குதிரையில் அப்படியே சுத்தி சுத்தி வந்தார், மனதில் ஒரு பெரிய சந்தோஷம், இப்படி நிறைவா பார்த்தார். பார்த்துட்டு அல்ஹம்துலில்லா, இதோடு தளத்தை நிப்பாட்டிக்கிட்டு இனி நிலக்கதவை வச்சு இன்ஷால்லா பூர்த்தி செஞ்சிருங்கன்ட்டு போயிட்டார். பூர்த்தி செய்துட்டு போயிட்டாங்க. போனதற்கு பின்பு அரச சபையில கொஞ்ச நாள் சென்று இப்படி கூடி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அதிகாரி கேட்டாங்க, பாதுஷா அவர்களே ஒரு விண்ணப்பம், என்ன, நீங்க ஜும்மா மஸ்தினுடைய அஸ்திவாரத்தை இந்த அளவிற்கு உயர்த்தினீங்களே, நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு உசத்துனீங்களே, இதனுடைய காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியலையேன்னு கேட்டான். காரணத்தை தெரிஞ்சுக்கிறலாமா கேட்டான். அப்பொழுது மன்னர் ஷாஜஹான் சொன்னார், நான் வந்து இந்த அரச சபையில் அமர்ந்து நான் இங்க உங்களுக்கு அதிகாரம் செய்து கொண்டே இருக்கிறேன், தர்ம நிதிகளை இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று நான் திட்டம் போடுகிறேன், இன்னென்ன அறிவிப்புகளை மக்களுக்கு நலனாக செய்யுங்கள் என்று உத்தரவு போடுகிறேன், இந்தந்த மாதிரி மக்கள் நடக்க வேண்டும் என்று தண்டோரா போடுங்கள் என்று சொல்கிறேன், இதுவெல்லாம் எனது ஆட்சி அதிகாரம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமை, இங்கே இருந்து நான் உடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன், கோலோச்சி கொண்டிருக்கின்றேன். அந்த ஜும்மா மஸ்ஜித் இந்த அளவிற்கு உயர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா, நான் இப்படிப்பட்ட அதிகாரங்களை உத்தரவுகளை மக்களுக்கு போடும் பொழுது எப்படி போட வேண்டும் என்று எனது ஹாஜத்து தெரியுமா, அந்த ஜும்மா மசீதிலே தொழுது கொண்டிருக்கிறார்களே தொழுகையாளி மூமின்கள், அந்த மூமின்களுடைய கால் அடி பாதத்திற்கு கீழே இருந்து நான் இந்த உத்தரவுகளை எல்லாம் போட வேண்டும், இந்த தர்மங்களை எல்லாம் வழங்க வேண்டும், இந்த அதிகாரங்களை எல்லாம் செய்ய வேண்டும். எனது மணி முடிக்கு மேலே நின்று அந்த மூமின்கள் தொழுகை நடத்தி கொண்டு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உயர்த்தினேன். எவ்வளவு பெரிய ஈமான், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ஹவுஃப், பயம், அச்சம், தக்குவா. இங்கே அவர் உட்கார்ந்து அந்த மணிமுடி எவ்வளவு உயர்ந்திருக்கு இருக்கோ அதை விட உயரமா அங்கே ஜும்மா மசீதியில் இருந்து தொழுகக்கூடிய தொழுகையாளனுடைய கால் பாதை இருக்கணுமா? அந்த தொழுகையாளனுடைய கால் பாதத்துக்கு கீழே இருந்து நான் உத்தரவு போட வேண்டும். அந்த உத்தரவு எவ்வளவு சின்னதா மதிக்கிறார் பார்த்தீங்களா? கோடான கோடி செல்வங்களை நிதிகளாக ஒதுக்கக்கூடியது எவ்வளவு அற்ப சொற்ப அற்பம் என்று நினைக்கிறார் பார்த்தீர்களா? இதைத்தான் நான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த தெம்பை, இந்த திராணியை, இந்த தக்குவாவை நமது ஈமான் பெற்றிருக்கிறதா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஜும்மா மசித் கட்டி முடித்தவுடன் ஒரு திறப்பு விடா நடந்தது தெரியுமா? சரித்திரத்தில் பார்த்திருக்கிறீர்களா? அப்பொழுதும் ஒரு தத்துவம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சம்பவத்தில் இருந்து திறப்பு விடா என்றைக்கு பேச்சு நடக்குது? புதன்கிழமை என்று சரித்திரத்தில், முகல் மன்னர்களுடைய சரித்திரத்தை படிச்சு பார்த்தா தெரியும், புதன்கிழமை என்று ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. என்னைக்கு ஜும்மா மசித் திறக்கலாம், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கேட்டார் ஷாஜஹான். அதிகாரிகள் சொன்னாங்க இன்னும் ஒரு 4-5 மாசம் ஆகும் அப்படின்னாங்க. ஏன் அப்படி, எதுக்கு 4-5 மாசம், என்ன செய்ய போறீங்க கேட்டார். இல்லை பாதுஷா அவர்களே, பல கிராம தூரத்தில் கல்லுகள்லாம் செதறி கிடக்கு, ஜும்மா மசிதுக்கு வந்த அந்த கல்லுகள்லாம் அங்கே அங்கே ஒவ்வொரு கிராம தூரத்திலையும் வேலை பார்த்தது அப்படி அப்படி கிடக்கு, பாதைகள்லாம் சரியா இல்லை, இதுக்கெல்லாம் ஒதுக்க வைக்கிறதுக்கே 4-5 மாசம் ஆகும். இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஹுத்துபாவுக்கு மசிதை திறக்கணும் அப்படின்னார். அதிகாரிகளுக்கெல்லாம் நெளிகிறாங்க, என்னடா அல்லாஹ், இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை இருக்கு, வெள்ளிக்கிழமை திறக்கணுங்கிறாரே எப்படி கேட்கிறாங்க. எப்படி பாதுஷா அவர்களே, இதை சுத்தம் பண்றதுக்கே இவ்வளவு நாள் ஆகுமே, பெரும்பெரும் கற்கள் கிடக்கிறது என்று. இன்றைக்கே தண்டோரா போடுங்க, யார் யாருக்கு எந்த கல் பாறை தேவைப்படுகிறதோ, ஜும்மா மசித் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தினால், அதனுடைய பொருட்கள் மிச்சப்பட்டது, மரமோ கட்டையோ கல்லோ யாருக்கு தேவைப்படுகிறதோ பிரஜைகள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று தண்டோரா பாடுங்கள் என்றார்கள். தண்டோரா பாட்டாங்க. வியாழக்கிழமை ஒண்ணுமே இல்லை, தெருவில் திண்ணையில கிராமத்தில் எதுவுமே இல்லை, சுத்தம், அவ்வளவு வீடு போய் சேர்ந்துருச்சு, எடுத்துக்கிட்டாங்க, அல்ஹம்துலில்லா திறக்கலாம். சரி வந்துட்டாங்க, ஜும்மா மசித் திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஷாஜஹான் அறிவிப்பு சொன்னாரு, இங்கே மசித் திறக்க போறோம், எனக்கு ஒரு ஆசை, இந்த மசிதை யார் திறக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதனை இப்ப சொல்றேன். இந்த மசிதை திறக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய யாராகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு ஷருத்து, ஒரு நிபந்தனை, யார் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரிவு தெரிந்தது முதல், யார் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரிவு தெரிந்தது முதல், விவரம் தெரிந்தது முதல், தஹஜ்ஜத் தொழுகை விடாம தொழுதாங்களோ அவங்க வந்து மஸ்ஜித திறங்க, அப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்றார். யார் சொல்றா? பாதுஷா சொல்றார். விவரம் தெரிஞ்சதுல இருந்து சுமாரா ஒரு 12-13 வயசு, அதுல இருந்து யாரு தஹஜ்ஜத்தை விடாம தொழுதீர்களோ தொழுதிருக்கிறார்களோ அவங்க வந்து பள்ளியாசல தொடங்கண்டார். யாருமே முன் வரலங்க, யாரும் முன் வரவில்லை. எத்தனை உலமாக்கள் நின்றிருப்பார்கள், எத்தனை நாதாக்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை பெரியவர்கள், அறிஞர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் இருந்திருப்பார்கள், ஒருவேளை தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு கூச்சப்பட்டவர்கள் மௌனமாக இருந்திருக்கலாம், ஒதுங்கி இருந்திருக்கலாம், ஆனால் முன்வரவில்லை. யாரும் பெரியார்கள் இருந்திருப்பார்கள், யாரும் முன்வரவில்லை. உடனடியாக ஷாஜஹான் சொன்னார், யாருமே முன்வரவில்லை. ஆகையினால் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு விவரம் தெரிந்தது முதல் தஹஜ்ஜத் தொழுகை நான் விட்டது கிடையாது. இரவு வரையிலும் எனக்கு விவரம் தெரிந்தது முதல் தஹஜ்ஜத் தொழுகை நான் விட்டதில்லை. யாரும் இன்றைக்கு முன்வராத காரணத்தினால் நான் திறந்து வைக்கிறேன் ஜும்மா மசிதை. நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், ஜும்மா மசித் திறக்கப்பட்டது. எங்க இருக்கு வாழ்க்கையில் பிள்ளைங்களை வளர்ப்பு? நம்ம நினைக்கிறோம் பெரிய குடும்பத்து பிள்ளைங்களாம் தாறுமாறா வளர்ப்பாங்க, பெரிய குடும்பத்து பிள்ளைங்களாம் தாறுமாறா வளருண்டு, பணக்கார பிள்ளைகளாம் ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஏழை எளிய மக்களை கூட அவர்கள் என்ன பிள்ளையை வளர்க்கப் போகிறார்கள் என்று சிலர்கள் நினைப்பார்கள். அதுக்கு மனசு தாங்க வேணும், மனம்தான் வேணும். ஈமான் தனப்படி ஈமான் தருத்திப்படி குழந்தைகளை வளர்த்தால் தான் நாம் உருப்பட முடியும். இதற்கு அஸ்திவாரம் என்ன? அவர்கள் இளமையாக இருக்கும் பொழுது, குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த இளமைக்கால கல்வி முறைகளை நாம் செப்பனிட்டுக் கொடுக்க வேண்டும், மார்க்க ஞானங்களை பூய்த்து வைக்க வேண்டும். அல்ஹம்துலில்லா சூரா ஓதிய உடனே ஒரு வாரத்திலே அவர்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை கற்பிக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபுகளை மனப்பாடமாக்குவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 40 ஹதீஸை மனப்பாடமாக்கிவிட்டால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு ஹதீஸை மட்டும் ஒரு பையன் சொல்லக்கூடாது. அந்த 40 ஹதீஸை மனப்பாடம் ஏற்கிவிடும். இந்த அளவிற்கு எந்த பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம், எந்த பிள்ளைக்கு கல்வியை ஊட்டுகிறோம், எந்த பிள்ளைகளுக்கு இந்த தீனியத்தான ஞானத்தை ஊட்டுகிறோம், நினைத்து பாருங்கள் சகோதரர்களை. நாம் இன்றைக்கு இங்கே வந்து கிடக்கிறோம், இங்கே வந்து அதே மனைவி மக்களுக்கு உழைத்து கொடுப்பதற்காகத்தான் நாம் சுகத்தை விட்டு சாப்பாட்டை விட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் துன்பப்படுறாங்க, எத்தனை பேர் இங்க என்ன இல்லை, இந்த நாட்டில் என்ன இல்லை. காலையில் எழுந்தவுடன் அபரிமிதமான ருசி மிகுந்த கேக்குகள் ரொட்டிகள் தயாரிப்பு. ஓகே, இருக்கின்றன. அவைகளையெல்லாம் சாப்பிடாமல் கூட வேலைக்கு செல்கிறீர்கள், அவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு கூட வேலைக்கு செல்கிறீர்கள். ஒரு முடக்கு தண்ணியை குடிச்சிட்டு வேலைக்கு போறோம், ஒரு பேரிஞ்ச மலத்தை தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வேலைக்கு போறோம். இப்படியெல்லாம் எதற்காக கஷ்டப்படுகிறோம்? ஏன் ஒரு 4 மணி நேரம் வேலை இருக்கிற இடத்துல நான் பாத்துக்கிறேன்பா, ஒரு 400 ரூபா போதும் யாராவது சொல்றோமா? இல்ல, ஓவர்டைம் எங்கேயாவது கிடைக்குதா அதைத்தான் கேட்கிறோம். ஏன்? அந்த மனைவி மக்களுக்காக சம்பாதிப்பதற்காக. ஆகவே சகோதரர்களே, சம்பாதிப்பது கோடான கோடி சம்பாத்தியம் சம்பாதித்தாலும் அது நல்ல வழிகளை சம்பாதித்தால் ஹலால் ஹலால் ஹலால், என் சம்பாத்தியத்திற்கு அளவே கிடையாது. இவ்வளவுதான் சம்பாதிக்கின்ற ஷரியத்து வரமுறையை போடவே கிடையாது. ஆனால் இந்த சம்பாத்தியம் நல்ல வழிகளை செலவழிக்கப்படுகிறதா? கியாமத்தில் கேள்வி எனக்கு உண்டு. நீ எந்த வழிகளை சம்பாதித்தாய், எந்த வழிகளை செலவழித்தாய்? கியாமத்தில் கேள்வி எனக்கு உண்டு, அல்லாஹ் சொல்றான். ஆகவே சகோதரர்களே, நாம் இங்கே சம்பாதிக்க வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை, நமது இல்லம் எப்படி இருக்கிறது, நமது மனைவி எப்படி இருக்கிறார், நமது பிள்ளைகள் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து அதன் வழிகளே மார்க்க அடிப்படையிலே, ஹதீஸ் ஷரீஃபினுடைய அடிப்படையிலே, குர்ஆனுடைய அடிப்படையிலே மனைவி மக்களையும் நாம் வாழ துணிந்தால் அல்லாஹு ஜலஷானஹு தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய மகத்தான வெற்றி நமக்கு இருக்கிறது. அவன் எச்சரித்திருக்கக்கூடிய இழிவு நம்மை விட்டு நீங்கி இருக்கிறது. மேலும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் அவனுடைய அருட்கொடைகளும் நம்மை வழிய 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 வந்து நமது காலடியிலே விழக்கூடிய ஒரு தெம்பும் திராணியும் இருக்கிறது. அத்தகைய மாபெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் தந்தரவு புரிவானாக. நம்மை தீனியத்தான வழியிலே வாழுவதற்கு அதனுடைய தௌஃபீக்கை செய்வானாக என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்து, இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் அருட்கொடையும் நிறைந்து அவருடைய வாழ்க்கை செழிப்பாவதற்கு, ஈருலக வாழ்க்கையும் மனமாக மலருவதற்கு என்னுடைய இதய காணிக்கையான நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹ்
இருப்பினார்.